ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, இன்று நாம் கொண்டாடும் குருத்து ஞாயிறு பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது தற்செயலாக ஒரு வரலாற்றுப் பதிவை பார்த்தேன். அந்த வரலாற்றுப் பதிவின் தலைப்பு த பாம் சண்டே டொர்னேடோ 1920, குருத்து ஞாயிறு சூறாவளி 1920. 92 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவின் 3 பகுதிகளில் குருத்து ஞாயிறன்று வீசிய சூறாவளி காற்று, மழை, புயல் இவைகளால் ஏறக்குறைய 400 பேர் இறந்தனர். இதேபோல் 1965 ஆண்டும் குருத்து ஞாயிறன்று மக்கள் ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொண்டிருந்தபோது சூறாவளி வீசியதாக சொல்லப்படுகின்றது. அன்பு நெஞ்சங்களே, மார்ச் ஏப்ரல் மாதங்களில் சூறாவளிகள் ஏற்படுவது அமெரிக்காவின் வானிலை அறிக்கைகளில் வரும் ஒரு செய்திதான். இதே மாதங்களில்தான் தவக்காலத்தின் இறுதி நாட்களும் இடம்பெறுகின்றன. தவக்காலத்தின் ஆரம்பம் வசந்த காலத்தோடு இணைந்து வருவதை நாம் சிந்தித்தது போல் தவக்காலத்தின் இறுதி நாட்கள் சூறாவளி வீசும் காலம் என்று சிந்திப்பதும் பயனளிக்கும். குருத்து ஞாயிறு, சூறாவளி இவை இரண்டையும் இணைத்து நம் சிந்தனைகளை இன்று ஆரம்பிப்போம். அன்பு இதயங்களே, வரலாற்றில் முதல் குருத்து ஞாயிறு நடந்தபோது சூறாவளி ஒன்று எருசலேம் நகரை தாக்கியது. காற்று வடிவத்தில் வந்த சூறாவளி அல்ல அது, கடவுள் வடிவத்தில் வந்த சூறாவளி. சூறாவளி என்ன செய்யும்? சுழற்றி அடிக்கும், மரங்களை வீடுகளை வேரோடு சாய்க்கும், பொதுவில் எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டி போடும். இந்த கோணத்திலிருந்து பார்க்கும்போது முதல் குருத்து ஞாயிறு நிகழ்வுகள் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றின என்பதை நாம் உணரலாம். இயேசு எருசலேம் நகரில் நுழைந்தபோது மக்களால் எதேச்சையாக மானசீகமாக ஊர்வலம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏற்பாடு செய்யப்பட்டது என்பதை விட தானாகவே ஏற்பட்டது என்று சொல்வதே மிகவும் பொருந்தும். திருவிழா நாட்களில் எருசலேமில் இப்படி தானாகவே ஏற்படும் கூட்டங்கள் மதத் தலைவர்களுக்கும் ரோமைய அரசுக்கும் பலவித பயங்களை உருவாக்கின. இயேசுவை சுற்றி எழுந்த இந்த ஊர்வலமும் அதிகார வர்க்கத்தை ஆட்டி படைத்திருக்க வேண்டும். அன்பு இதயங்களே, இயேசு தன் பணிவாழ்வை ஆரம்பித்ததிலிருந்தே யூத மதத் தலைவர்களின் அதிகார வாழ்வு ஆட்டம் கண்டது. இந்த தலைகள் மாற்றங்களின் சிகரம் எருசலேம் நகரில் இயேசு ஊர்வலமாய் வந்தது. இதைத் தொடர்ந்து அவர் அந்த மத குருக்களின் அரணாக இருந்த எருசலேம் கோவிலில் நுழைந்து அங்கிருந்த அமைப்பையும் தலைகீழாக மாற்றினார். எனவே இந்த குருத்து ஞாயிறு அதிகார அமைப்புகளை பல வழிகளிலும் புரட்டி போட்ட ஒரு சூறாவளிதானே.
கண்ணீரில் மிதந்திடும் கண்களே, அந்த கதிரவனை பாருங்கள். இறை வெப்பத்தில் வற்றிடும் துன்பங்கள், அவன் காலடி சேருங்கள். கண்ணீரில் மிதந்திடும் கண்களே, அந்த கதிரவனை பாருங்கள்.
எனதருமை அன்பு உள்ளங்களே, குருத்து ஞாயிறு துவங்கி உயிர்ப்பு ஞாயிறு வரை உள்ள இந்த 7 நாட்களையும் தாய் திரு அவை புனித வாரம் என்று அழைக்கின்றது. வருடத்தின் 52 வாரங்களில் இந்த வாரத்தை மட்டும் ஏன் புனித வாரம் என்று அழைக்க வேண்டும்? இயேசுவின் உலக வாழ்வின் இறுதி நாட்களை நாம் நினைவு கூறுகிறோமே, அதனால் அந்த இறுதி நாட்களில் நடந்தவைகளில் புனிதம் எதுவும் வெளிப்படையாக காணப்படவில்லையே. நம்பிக்கைக்குரிய நண்பர் காட்டிக் கொடுத்தார், மற்றொரு நண்பர் மறுதளித்தார், மற்ற நண்பர்கள் ஓடி ஒளிந்து கொண்டனர், மனசாட்சி விலை போனது, பொய் சாட்சிகள் சொல்லப்பட்டன, வழக்கு என்ற பெயரில் அரசியல் சதுரங்கம் விளையாடப்பட்டது, இயேசு என்ற இளைஞன் நல்லவர் குற்றமற்றவர் என்று தெரிந்தும் தவறாக தீர்ப்பு சொல்லப்பட்டது, இறுதியில் அந்த இளைஞனை அடித்து நொறுக்கி ஒரு கந்தல் துணி போல சிலுவையில் தொங்கவிட்டனர். அன்பு இதயங்களே, நான் இப்போது பட்டியலிட்டவைகளில் புனிதம் எங்காவது தெரிந்ததா? புனிதம் என்பதற்கே வேறொரு இலக்கணம் எழுத வேண்டியுள்ளதே. ஆம் அன்புள்ளங்களே, வேறொரு இலக்கணம்தான் எழுதப்பட்டது. கடவுள் என்ற மறை உண்மைக்கே மாற்று இலக்கணம் தந்தவர் இயேசு. கடவுள் துன்பப்படக்கூடியவர்தான், அதுவும் அன்புக்காக எந்த துன்பத்தையும் எவ்வளவு துன்பத்தையும் ஏற்பவரே நம் கடவுள் என்று கடவுளை பற்றி வித்தியாசமான ஒரு இலக்கணத்தை இயேசு அந்த சிலுவையில் சொன்னாரே. அதேபோல் இந்த புனித வாரம் முழுவதும் இயேசுவின் வாழ்வில் நடந்த எல்லா நிகழ்வுகளும் புனிதத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்த கால்வாய்கள். அன்பு இதயங்களே, வெளிப்படையாக தெரியாத இந்த புனிதத்தை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். புனித வாரம் முழுவதும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் பல உள்ளன. வாருங்கள், கல்வாரிக்கு செல்வோம் பாடங்களை கற்றுக்கொள்ள.
கண்ணீரில் மிதந்திடும் கண்களே, அந்த கதிரவனை பாருங்கள். இறை வெப்பத்தில் வச்சிடும் துன்பங்கள், அவன் காலடி சேருங்கள்.
அன்பு இதயங்களே, புனித வாரம் முழுவதும் நம் சிந்தனைகளில் அடிக்கடி பதிக்கப்படும் ஓர் அடையாளம் சிலுவை. அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. ரோமையர்கள் கண்டுபிடித்த சித்திரவதைகளிலேயே மிகவும் கொடூரமானது சிலுவை மரணம். மிகவும் கீழ்த்தரமான குற்றவாளிகளே சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவார்கள். எனவே சிலுவை என்பதே ஒரு பெரும் அவமான சின்னமாக கருதப்பட்டது. அந்த அவமான சின்னத்தை, அந்த கொலை கருவியை இன்று நாம் கோவில்களின் உச்சிகளிலும் பீடங்களிலும் வைத்து வணங்குகிறோம் என்றால் அதற்கு ஒரே காரணம் இயேசு. சிலுவையில் அறையுண்ட அந்த இயேசுவின் உருவம் கோடான கோடி மக்களின் வாழ்வில் சூறாவளிகளை உருவாக்கி முற்றிலும் புரட்டி போட்டுள்ளது, மீட்பை கொணர்ந்துள்ளது. அன்பு இதயங்களே, வில்லியம் பாஷ் என்ற அருட்பணியாளர் எழுதிய ஒன்ஸ் அப்பான் அ காஸ்பல் என்ற நூலில் கூறப்பட்டுள்ள ஒரு கதை இது. 19 நூற்றாண்டின் துவக்கத்தில் வாழ்ந்த ஒரு ஆயரை பற்றிய கதை. இந்த ஆயர் சிறந்த மறைவுரையாளர். இறைவனை நம்பாதவர்கள், திரு அவையை வெறுத்து பழிப்பவர்கள் ஆகியோரை தேடிச் சென்று அவர்களிடம் பேசி வந்தார் இந்த ஆயர். அவர்களிடம் அடிக்கடி ஒரு நிகழ்வை எடுத்துச் சொல்வது இவர் வழக்கம். அந்த நிகழ்வு இதுதான். பாரிஸ் நகரில் புகழ்பெற்ற நோத்ருதாம் பேராலயத்தின் வாசலில் ஒவ்வொரு ஞாயிறன்றும் இளைஞன் ஒருவர் நின்று கொண்டு ஞாயிறு திருப்பலிக்குச் செல்லும் அனைவரையும் முட்டாள்கள் என்று உரத்த குரலில் கேலி செய்து வந்தார். கோவிலுக்குச் செல்பவர்கள் அவரைக் கண்டு பயந்து ஒதுங்கிச் சென்றனர். ஒவ்வொரு வாரமும் இந்த இளைஞனின் ஆர்ப்பாட்டம் எல்லை மீறிச் சென்றது. ஒருமுறை ஞாயிறு திருப்பலிக்கு முன் கோவிலின் பங்கு தந்தை பேராலய வாசலுக்குச் சென்றார். அவரை கண்டதும் இளைஞனின் கேலி பேச்சு உச்சநிலையே அடைந்தது. இளைஞனின் கேலிகளையெல்லாம் பொறுமையோடு கேட்ட அந்த பங்கு தந்தை அவரிடம், "நான் இப்போது கூறும் சவாலை உன்னால் நிறைவேற்ற முடியாது, உனக்கு அவ்வளவு தூரம் வீரமில்லை" என்று கூறினார். இதை கேட்டதும் இளைஞனின் கோபமும் கேலியும் கட்டுக்கடங்காமல் சென்றன. "முட்டாள் சாமியாரே, எனக்கே சவால் விடுகிறாயா? சொல், எதுவாயினும் செய்து காட்டுகிறேன்" என்று அனைவரும் கேட்கும்படி கத்தினார். பங்கு தந்தை அமைதியாக தொடர்ந்தார், "கோவிலுக்குள் வா. பீடத்திற்கு முன் நின்று சிலுவையில் இருக்கும் இயேசுவை உற்றுப்பார். பின்னர் உன்னால் முடிந்த அளவு உரத்த குரலில், 'கிறிஸ்து எனக்காக சிலுவையில் இறந்தார், ஆனால் அதை பற்றி எனக்கு சிறிதும் கவலை இல்லை' என்று உரத்த குரலில் நீ கத்த வேண்டும். உன்னால் முடியுமா?" என்று பங்கு தந்தை சவால் விடுத்தார். அந்த சவாலை துச்சமாக மதித்த இளைஞன் பீடத்தை நெருங்கினார். கோவிலில் கூடியிருந்த மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். இளைஞன் உரத்த குரலில், "கிறிஸ்து எனக்காக சிலுவையில் இறந்தார், ஆனால் அதை பற்றி எனக்கு சிறிதும் கவலை இல்லை" என்று கத்தினார். பங்கு குரு அவரிடம், "நன்றாக கத்தினாய், இன்னொரு முறை கத்து" என்றார். இரண்டாவது முறையும் இளைஞன் கத்தினார். ஆனால் இம்முறை அவரது வார்த்தைகளில் கொஞ்சம் தடுமாற்றம் தெரிந்தது. பங்கு குரு இளைஞனிடம், "தயவு செய்து இறுதியாக ஒரு முறை மட்டும் கோவிலில் உள்ள அனைவரும் கேட்கும்படி கத்திவிட்டு பின்னர் நீ போகலாம்" என்று கூறினார். இம்முறை இளைஞன் சிலுவையை உற்று பார்த்தார், கைகளை உயர்த்தினார். அவர் கத்த முற்பட்ட போது வார்த்தைகள் வரவில்லை. சிலுவையில் அறையப்பட்டிருந்த இயேசுவை அவரால் தொடர்ந்து பார்க்க முடியவில்லை. கண்களை தாழ்த்தினார், கண்ணீர் தெறித்தது. இந்த நிகழ்வை விவரித்து கூறிய ஆயர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தபின் தொடர்ந்தார், "அந்த இளைஞன் நான்தான். கடவுள் எனக்கு தேவையில்லை என்று வாழ்ந்தவன் நான். ஆனால் கடவுள் எனக்கு தேவை என்று சிலுவையில் தொங்கிய இயேசு எனக்கு உணர்த்தினார். அது மட்டுமல்ல, நான் கடவுளுக்கு தேவை என்பதையும் அவர் எனக்கு புரிய வைத்தார்" என்று கூறினார் அந்த ஆயர். அன்பு இதயங்களே, சிலுவையில் அறையுண்ட இயேசுவை இந்த வாரம் முழுவதும் அடிக்கடி சந்திக்கவும் சிந்திக்கவும் இருக்கிறோம். நமக்குள் என்னென்ன மாற்றங்கள் உருவாகப் போகின்றன?
சிலுவை மரமே, சிலுவை மரமே, உன்னை நான் முத்தி செய்கிறேன். இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தாய்?
சிலுவை மரமே, சிலுவை மரமே, உன்னை நான் முக்தி செய்கிறேன்.
எனது அருமை அன்பு இதயங்களே, நோத்ருதாம் பேராலயத்தில் அந்த இளைஞனை ஆட்கொண்டு அவர் வாழ்வை மாற்றிய இறைவன் இன்றைய இளையோரின் வாழ்விலும் மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்று அவர்களுக்காக சிறப்பாக இன்று ஜெபிப்போம். ஒவ்வொரு ஆண்டும் குருத்து ஞாயிறன்று திரு அவை இளையோர் நாளை கொண்டாடுகின்றது. இந்த இளையோர் நாள் முட்டாள்கள் தினம் என்று கூறப்படும் ஏப்ரல் முதல் தேதியன்று வந்திருப்பது நமக்கு ஓர் எச்சரிக்கையாகவும் அமைய வேண்டும். உலகம் காட்டும் பல்வேறு ஏமாற்று வழிகளில் சென்று நம் இளையோர் மதியிழந்து போகாமல் நல்ல கொள்கைகளை பின்பற்றும் அறிவாளிகளாக மாற வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடுவோம். அறிவை இழப்பதற்கு ஒரு நொடி போதும், அறிவை பெறுவதற்கோ ஆண்டுகள் பல வேண்டும். அந்த பொறுமையை இளையோரும் முதியோரும் நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடுவோம்.
சிலுவையில் சுரந்திடும் குருதி எல்லாம் நம் சிரசினை கழுவிட வேண்டும். அந்த ஞான நீராட்டு நடந்திடும் வேளை நம் பாவ போராட்டம் மறைந்திடும். அந்த கதிரவனை பாருங்கள், இறை வெப்பத்தில் வட்டிடும் துன்பங்கள் அவன் காலடி சேருங்கள்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.